அருகே ஆசாரியர்.
நம்முடைய அறிக்கையின் ஆசாரியர். எபிரேயர் 3
முதலாவசனம்.
இப்படி இருக்க
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி
பரிசுத்த சகோதரரே,
நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வாழும் முறை வாக்கிலேயே யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? அதை வாழும் முறை வாக்கிலே
இப்படி இருப்பதால் இறைவன் நமக்கு வந்து பிரித்தெடுத்து நேர்மையான அழைப்பை பெற்றுள்ள அன்பின் சகோதரரே, நாம் அறிக்கை செய்யும் விசுவாசத்தில் இறைவனின் தலைமை ஆசாரியருமான இயேசுவை பற்றி நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். கொஞ்சம் நல்லா இருக்குது.
நாம் அறிக்கை செய்கிறார், அதாவது நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர். நாம் பண்ணுகிற அறிக்கை
confession.
The English King James Version says the apostle and high priest of our profession, that is confession. அறிக்கை பண்ணுகிற,
நாங்கள் பண்ணுகிற அறிக்கையிலேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்
பிரதான ஆசாரியராக நமக்கு அந்த ஆசாரியனுடைய ஊழியத்தை அங்கே செய்ய போகிறார்.
மற்றபடி
அல்ல. He is not going to continue the ministry as a high priest for you
if your confession is not in line with the word of God.
தேவனுடைய வசனத்திற்கு ஒப்பான அறிக்கையாய் இராமல் விட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்யும் அல்லது நமக்காக செய்வதற்கென்று பரிசுத்த சபைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் பிதாவுக்கு முன்பாக.
அவர் அந்த ஊழியத்தை உனக்காக
எனக்காக செய்ய முடியாது. எங்களது அறிக்கை பிழையாக இருந்தார். He cannot do it.
We tie up his hands. அவருடைய கரங்களை கட்டி விடுகிறோம். ஏனென்றால்
பிழையான அறிக்கை
நம்முடைய வாயினால் வருகிறதுனாலே. எபிரேயர் 7:25 மேலும்
தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் தமது மூலமாய் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்ய
ஆசாரிய ஊழியம் அவர் நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால்
தமது மூலமாய்
தமது
வார்த்தை மூலமாய் சரியான அறிக்கையின் மூலமாய்
நாங்கள் அவரோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும்.
சரியான அறிக்கையை நாங்கள் செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே நமக்கு பரிந்து பேசக்கூடியதா இருக்கு.
So he is high priest of our confession, the Bible says.
எங்களது அறிக்கையின் பிரதான ஆசாரியர் எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது என்பதை பாருங்கள்.
நம்முடைய அறிக்கை
பிழையான அறிக்கை.
அவரது ஊழியம் அங்கே நமக்காய் செய்யும் அந்த பரிந்து பேசும் ஊழியம் நெப்பாட்டப்படும்.
உனக்காய்
எனக்காய் அவர் பரிந்து பேச முடியாது.
மத்தேயு
32:33
மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்.
மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். இங்கேயும் அவருடைய ஆசாரிய ஊழியம் ஆசாரியர் என்று போடப்படாமல் விட்டாலும் அவர் செய்யும் வேலையை சொல்லுகிறார். மனுஷருக்கு முன்பாக என்னை அவர்தான் தேவனுடைய வார்த்தை இல்லையா? அவருடைய நாமங்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படையாகவும் 19:13 கூறுகிறதே. வார்த்தையானவர் மாமிசமாகினார், உலகத்திலே பிறந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தார். அப்ப என்னை அறிக்கை பண்ணுகிறவன், அதாவது என் வசனங்களை அறிக்கை பண்ணுகிறவனை நான் என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன், அதாவது நான் பரிந்து பேசுவேன். ஆசாரிய ஊழியம் நாம் பண்ணுகிற அறிக்கையின் பிரதான ஆசாரியர் இவரை 3:1 வாசித்தோம் இல்லையா? மறுமொழி கொடுங்க. ஆனால் பொழியான வசனங்களை நாங்கள் அறிக்கை பண்ணினால் என்ன சொல்லுகிறார்? என்னை மறுதளிக்கிறவன் மனுஷர்களுக்கு முன்பு, அதாவது உலகத்திலே தேவனுடைய வசனம் இல்லாமல் வேறு வசனங்களை நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவருடைய ஆசாரிய ஊழியம் அவர் அங்கு செய்ய முடியாது. எவ்வளவு உண்மையான ஒரு காரியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் இந்த நேரத்தில். The ministry as a high priest will be blocked. We make the wrong confession. இப்படியா மூன்று விதமான சந்தர்ப்பங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், மூன்று காரியம் நாங்கள் செய்யலாம். Or three possibilities. நம்பர் 1, முதலாவது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாக அவர் சொன்ன வசனத்தையே வாயினாலே உச்சரித்து சொல்வது. உதாரணமாக இருளில் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அவரது அன்பின் குமாரனின் ராட்சியத்துக்குள்ளே உட்படுத்தினவர் பிதாவாகிய தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:13 அதை நீ இருளின் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தின சொல்லி சொல்வது அற்புதமான காரியம். நம்மை என்று சொல்வதை விட உபசனிஃபாயது உனக்கு என்று சொல்வது. இப்ப நாங்கள் அந்த பாடல் படித்த மாதிரி சரி, அது தேவனுடைய வசனத்தோடு நீ சொல்லும் அறிக்கை, தேவனுடைய வசனத்தோடு ஒத்து போகிறாய். You are saying to the Lord, Amen. அப்படியாகட்டும், அதை நான் ஆமோதிக்கிறேன், அதை நான் வாயினாலே சொல்லுவேன் என்று சொல்லுகிறாய். இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன், சரியான தேவ வசனத்தோடு ஒத்த அறிக்கை. இதை செய்யலாம், இது முதலாவது. இரண்டாவது, நாம் தேவ வசனத்துக்கு மாறான உலக பிரகாரமாக ஜனங்கள் பேசுகிறபடி வசனங்களை பேசி அது சில வேளை என்னமோ தெரியாது, நடக்குமோ என்னமோ தெரியாது, எனக்கு பலவீனமாயிருக்கு, எனக்கு பயமாயிருக்குது என்று பலவிதமான பிழையான சொற்களை, இப்ப எனக்கு பயமாயிருக்கு என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடானது இல்லையா? ஏன், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 Timothy 1:7, 2 Timothy 1:7, 1:7 இல்லையா? இல்லையா? ஆனால் பாபா பிழையான தேவனுடைய வசனத்துக்கு எதிர்மாறாக பேசுவது. தேவன் சொல்றா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடவில்லை என்று சொல்லி, ஆனா நான் சொல்கிறேன் எனக்கு பயமா இருக்கிறது. இது முரண்பாடான அறிக்கை, நெகட்டிவ் கன்ஃபெஷன். மூன்றாவது செய்யலாம் கூடிய காரியம், டு மேக் நோ கன்ஃபெஷன் அட் ஆல். முதலாவது அறிக்கையும் செய்கிறதில்லை, இரண்டாவது அறிக்கையும் செய்கிறதில்லை. என்ன வாயை மூடி வைத்திருப்பது, ஒன்றும் சொல்வதில்லை. முதலாவது அறிக்கை, அதாவது பாசிட்டிவ் கன்ஃபெஷன், தேவனுடைய வசனங்களை
வாயினாலே அதை விசுவாசித்து வாயினாலே நீ உச்சரித்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு அந்த தேரைக்கு பின்னால் போயிருக்கிறார். பிதாவின் அண்டை அவர் உனக்கு அந்த ஊழியத்தை அவர் உனக்காக பரிந்து பேசி அந்த நீ அறிக்கை பண்ணுகிற காரியத்தை உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த ஊழியம் அங்கு நடக்கும். You release the power of God because of the correct positive confession. சரியான அறிக்கை. இரண்டாவது அறிக்கை பண்ணினால், அதாவது வார்த்தைக்கு மாறாக எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஒரு பயமா இருக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது நடக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்று சொன்னால், you release the power of demons to come and work for you. அசுத்தாவிகள் பிசாசுகளினுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. நீ சொல்லுகிற காரியத்தை உனக்கு வந்து நடப்பிக்க they come to do it. இது விளங்கிட்டுதா உங்களுக்கு? இம்மீடியட்லி தேக்கம். ஒரு பிள்ளையை பார்த்து சனியன் தொலைஞ்சு போய் நீ ஒரு சரியான பிசாசு என்று சொல்வாயானால் அந்த பிள்ளையை அந்த பிசாசு உடனடியாக பிள்ளைக்குள்ளே நுழையலாம், அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நோயை போடலாம். ஏன், நீ தாய் அல்லது சோப்பனாக இருந்து அதிகாரத்திலே அந்த பிழையான வார்த்தையை நீ சொன்னபடியான் அந்த அசுத்தாவியர் உடனடியாக அந்த பிள்ளையை தாக்குகிறது. உடனடியாக நோய் வராவிட்டாலும் பிறகு வரும், ரெண்டோ மூன்றோ நாலு நாள் அல்லது ஒரு கிழமை எதுவோ, அல்லது அந்த அசுத்தாவி எதுவோ அல்லது அசுத்தாவிகள் அந்த பிள்ளைக்குள்ளே நுழைவதற்கு நீதான் காலாயிருந்தாய். இப்படி கவனமாய் கேளுங்கள் பெற்றார் தாய்மார். பிள்ளையான அறிக்கை என்ன செய்கிறது? அசுத்தாவிகள் வலிமையை கட்டவிழ்க்கிறது. உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் இது நடக்கும். பழையான அறிக்கை நாங்கள் செய்யறோம். அறிக்கை பண்ணாமலே இருந்தால் ஒன்று,
நான் வசனமும் அறிக்கை பண்றேன், நான் பிழையான அறிக்கை பண்றேன், நான் ஒரு அமிச அடக்கி நான் எப்படி இருப்பேன், எல்லாரும் பேசுவாங்க பிரதர் நான் எப்படி இருப்பேன்,
ஒன்றும் பேசுவதில்லை, வாயை மூடி வச்சிருப்பாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கேட்கிறீர்களா? They are just selling themselves to the circumstances of life. வாழ்க்கையில் சூழ்நிலைகளுக்கு நடக்கும் காரியங்களுக்கு இந்த உலகத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சூழ்நிலைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள்.
அவ்வளவுதான். என்றால் என்ன? நடப்பது நடக்கட்டும். இது ஒண்ணு நடக்கட்டும். என்ன என்ன நடக்கிறது? நடந்த எது அது அப்பப்ப அப்படி அப்படி நடக்குமோ அது அது அப்பப்ப அப்படி அப்படித்தான் நடக்கண்டா. இன்னொருத்தன் ஞாபகம் வருது.
அதாவது சூழ்நிலைகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். எப்பொழுது? ஒரு அறிக்கையும் பண்ணாமல், நல்லதோ கெட்டதோ பேசாமல் இருக்கும் பொழுது,
ஓ ஐ ஆம் வெரி குவாய்ட்.
சரியான அமுசடாக்கி. நான் முதல்ல அமுசடக்கிகளை நம்ப மாட்டேன். வளவள வந்து காய்க்கிறவனை விட பார்த்தால் பசு பாய்ந்தா புலி. Right. So, இவ்வளவும் உங்களுக்கு விளங்கிட்டு தானே? Yes. விளங்கலையா? Right. தேவன் சொன்ன வசனத்தை அதே பிரகாரம் சொல்வது. சில வழிகளிலே என்னை நான் என்று நீங்கள் சொல்லலாம். நம்மை என்றதை விட்டு, எங்களை என்கிறதை விட்டு, அது அற்புதமான காரியம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, என்ன சொல்ல போறாய், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி இருப்பதாகிய தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். So you can say that. Naan aishwaryana aishwaryavanagum padikku. Christ Yesu tharitharanar. Naan neediyagum padikku avar paavamanar. Naan sugajeeviyumai irukkum padikku sugajeeviyathodu avar noigalai sumandar. Praise God. So ivigal sariyana arikkai. That is a correct confession to say the same thing what God has said. அறிக்கை சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. இட் இஸ் லிமிட்டட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அநேகமான வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்குள்ளாகவே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொன்னா நீங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வசனத்தை நீங்கள் கை கொண்டால் இப்பொழுது கூறப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தொடர்ந்து வந்து பிடிக்கும். ஆசீர்வாதங்கள் சத்தத்தை கேட்டு என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நிபந்தனை இல்லையா? ஆனால் அதே வழியிலே என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடாமல் என் வசனத்தை நீங்கள் கேளாது போவீர்கள் ஆனால் இப்பொழுது கூறப்படும் சாபங்களை எல்லாம் உங்களை கலைத்து பிடிக்கும் என்று தேவன் எழுதி வச்சிருக்க பாகம் 28 பல இடங்களிலே நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். The raw conditional. இதை நீ செய், அதை நான் செய்கிறேன். இதை நீ செய், அதை நான் செய்கிறேன். இது இல்லையோ அது இல்லை. விளங்குதுதானே? இதை நீ செய்யாவிட்டால் அதை அவர் செய்ய மாட்டார். அதான் அவர் சொன்னார், மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை அறிக்கையிட்டால் பிதாவின் முன்பாக நான் உங்களை அறிக்கையிடுவேன். மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டால் நிபந்தனை. அப்ப நான் பிள்ளையாக அறிக்கையிட்டால் என்ன நடக்கும்? அங்கே ஊழியம் நின்றுவிடும். இயேசு உனக்காக எனக்காக பரிந்து பேச மாட்டார். நாங்கள் பிள்ளையாக அறிக்கை பண்ண அறிக்கையை செய்துவிட்டு நான் என் சித்தப்படி நான் நடப்பேன் என்று நீ ஜீவிக்க முடியாது. That means confession is no substitute for obedience. கீழ்ப்படியாமை கொண்டு போய் அதுக்கு பதிலாக போடக்கூடாது. அறிக்கைக்கு பதிலாக நீ கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டு அறிக்கை பண்ணினால் எப்படி? சிலர் வேதவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறார்கள், அறிக்கை பண்ணுகிறார்கள். இது என்னுடைய அறிக்கை, இது என்னுடைய அறிக்கை, இது என்னுடைய உன்னுடைய அறிக்கையில உன்னுடைய மந்திரவாதம், your witchcraft, nothing else. You just keep on confessing and confessing and confessing. We never obey the word of God. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் அறிக்கை பண்ணி 1000 தடவையும் அறிக்கை பண்ணி ஒரு நாளில் எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால அதை விட்டு போடுங்க. சினைக்கிறான் அறிக்கை பண்ணிட்டு எல்லாத்தையும் பெற்றலாமட்டு. நோ. So that is another thing. ரோமர் 10:10 நீ உண்டாக, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அதாவது விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். திடமா ஒரு நாள் ஆண்டவர் என் ஆவியானவர் நான் இது படிக்கும் பொழுது என்னோட பேசினார். I was so happy. நான் அறிந்ததுக்கு பிறகு then I was listening to some other cassettes. அதே இது கூறப்படுகிறது. கேசட்ஸ் கேட்டபோது wonderful, the Holy Spirit. Whether he teaches Copeland or Derek Prince or any whoever, the same. Praise the Lord. அதே பரிசுத்தாவியானவர் எல்லாருக்கும் கற்பிக்கிறார். சரி, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எத்தனையோ விடுதலைகள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆம், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம், நான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையும் தேவையில்லை என்று. அருமையான சகோதரியே, அப்படியானால் ஏன் தேவன் சொல்லி இருக்கிறார்? 4:27 பிசாசுக்கு இடம் கொடாதே, கொடுத்தால் அவன் வருவான், அதன் பிறகு விடுதலை தேவை, வந்து தங்கினான். சில வழிகளிலே வெளியில் இருந்து ஆபரேஷன், அதாவது தாக்கிக் கொண்டிருப்பான், அதிலையும் இருந்து விடுதலை தேவை. சில வழிகளிலே சில நாட்களிலே மிகவும் ஜெபிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஐயோ, ஜெபிக்க மிக கஷ்டமாயிருக்கும். குடும்பத்தையும் வைக்க மிக கஷ்டமாயிருக்கும். கண்கள் அப்படீட்டு வந்து மூடுற மாதிரி இருக்கும். அல்லது ஜெபிக்கிறதுக்கு ஒன்றும் வருதில்லை, அப்படி இருக்கிற சந்தேகம். I felt it like that yesterday. I felt like that. I don't know about you. Very difficult. ஆனால் இப்படியான காரியங்கள் இருந்து நமக்கு விடுதலை தேவை. அந்தந்த நேரங்களில் விடுதலை தேவை. இயேசுவின் நாமத்திலே. ஆனால் இங்கு என்ன போடப்படுகிறது? The confession is effective only once it has been already believed in the heart. அறிக்கை எப்பொழுது விடுதலையை கொண்டு வர போகிறது? இருதயத்திலே நீ ஏற்கனவே விசுவாசித்தபடியினாலே. அதுதான் திருவனதி முதலில் எழுதி வச்சிருக்கிறார். பிள்ளையே கேள், நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், இருதயத்திலே விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். விசுவாசித்ததற்கு பின்பு அறிக்கை பண்ணவில்லை என்றால் விடுதலை இல்லை. தேவன் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் நோய்களை சுமந்தார், எனக்கு தெரியும். நீ குணமானாய், எனக்கு தெரியும். அப்ப என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப நீ, உனக்கு ஏன் குணமாகவில்லை? எனக்கு தெரியும், அதான் என் குணமாகவில்லை. அறிக்கை பண்ணவில்லை அல்லது விசுவாசிக்கவில்லை, சும்மா தெரியும். வேதத்தில் எழுதியிருக்கிறது. விசுவாசம் எப்படி வருகிறது? ரோமர் 10:17 வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறதுனால், தியானிக்கிறதுனால், தொடர்ந்து கேட்கிறதுனாலே. Faith comes by hearing. நீ அறிக்கை பண்ணும் பொழுது விசுவாசம் வரும். என் காதுகள் கேட்கிறது. You can hear. So விசுவாசிக்காமல் பண்ணுகிற அறிக்கை விடுதலையை கொண்டு வராது என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை மனதிலே வைத்து நாங்கள் பண்ணுகிற சரியான அறிக்கை, வேத வசனத்தோடு பண்ணுகிற சரியான அறிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போய் சேர வேண்டிய இடத்தை சேர உதவி செய்யும் என்பதை சத்தியாவியானவர் யாக்கோபு புத்தகம், யாக்கோபின் மூலமாய் 3 அந்த சில வசனங்களை நாங்கள் வாசித்தால் அதில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 3:4 வசனங்கள் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பிரிவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுக்களாலே அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினாலே திருப்பப்படும். சிறிதான சுக்கான், கப்பல் மாலுமி எந்த இடத்துக்கு அந்த கப்பலை கொண்டு போக சித்தமாயிருக்கிறானோ அதை அந்த சிறிய சுக்கானினாலே. சுக்கான் எங்கே இருக்கிறது? கப்பலுக்கு மேல் அல்லவா? சுக்கான் எங்கே இருக்கு?
தண்ணீருக்கு கீழே கப்பல்ல மேலே இருந்தா எப்படி அது திரும்பும்? அந்த சிறிய சுக்கானினாலே அந்த கப்பல் திருப்பப்பட்டு பரந்த கடலிலே அது போய் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து கொள்கிறது. கடும் காற்றுக்களால் அடிபட்டாலும் அதை பார்த்துக் கொள்ளுங்க, கடும் காற்றுக்களால் அடிபட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் என்கிற கடுங்காற்று, துன்பங்கள் என்கிற அலைகள் வந்து அடித்தாலும் மறைவாய் இருக்கிற கப்பல் சுக்கானை போல எங்களுக்கும் மறைவாய் இருக்கிறது இந்த நாக்கு. அதுவும் ஒரு ஈரமான இடத்திலே தான் இருக்கிறது. அந்த சுக்கானை போல இல்லையா, காய்ந்த இடத்திலேயா? இல்ல, ஆல் தி டைம் இட் இஸ் பாட்ட. So with that, you turn. காற்று வந்தாலும் அலைகள் அடித்தாலும் அந்த சுக்கான் அதை திருப்பி, சுக்கான் அறந்து விழுந்து போனால் என்ன நடக்கும்? அதுதான் அவர் கப்பலே தெரிந்தவருடைய எல்லாம். அப்படியே கப்பல் உங்கன்னு தெரியாது, திரும்புற பக்கம் எல்லாம் கடல், வானத்தை பார்க்கிற மாதிரி எங்கு போறது? எங்கு போகலாம்? ஒன்றும் போக முடியும். இதே மாதிரி தான் பழையான பக்கம் சுக்கானை திரும்பினால் பழையான இடத்துக்கு கொண்டு போய்விடும், சரியான இடத்துக்கு சுக்கானை திருப்பினால் சரியான இடத்துக்கு கொண்டு போய்விடும். சுக்கானை திருப்பாமல் இருந்தால் இல்லையா? ஆம், அதான் அந்த மூன்று காரியங்கள் நாங்கள் பார்த்தது. இது சரியான அறிக்கை, பிழையான அறிக்கை, அம்சடாக்கி. ஒன்றும் நான் சொல்றேன் பிரதர், நீ கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டேன், ஆமீன்னு சொல்ல மாட்டேன், ஈமீன்னு சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா? இப்ப இப்ப அதோட ஒப்பிட்டு பாக்குறீங்களா? விளங்குதா? நீ கப்பலிலே போகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். மாலுமி வந்து சொல்கிறான், இன்றைக்கு நான் சுக்கானை திருப்ப மாட்டேன். அப்படியானால என்ன, வேற எங்கயோ போறாய் இல்லையா? ஆனால் சரியான இடத்துக்கு திருப்பினால் சரியான இடத்துக்கு போகிறது, பழையான இடத்துக்கு திருப்பினால் பழையான இடத்துக்கு போகிறது. பவுல் போன கப்பலுக்கு சுக்கான் திருப்ப முடியவில்லை போல, அவ்வளவு புயலும் காற்றும் வந்ததுனால அப்படியே கொண்டு போய் அடிச்சு கொண்டு போய் அந்த தீவிலே போட்டு கரை சேர்த்து விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கும் இந்த சிறிய அவயவம், அதோடு தேவ ஆவியானவர் ஒப்பிட்டு இருக்கிறார். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியாக இந்த நாவை உபயோகித்தால் சரியான இடத்தை போய் சேருவோம், பிழையாக உபயோகித்தால் பிழையான இடத்துக்கு போய் சேருவோம், உபயோகிக்காமல் விட்டால் சூழ்நிலைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம், காற்றுக்கும் புயலுக்கும். சரியா? ஆனால் காற்றும் புயலும் அடித்தாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அடிபட்டாலும் அந்த மாலுமி அதை சரியாக அதை உபயோகிக்கிறதுனாலே சரியான இடத்துக்கு அது போய் சேர்கிறது. அதே மாதிரி நெருக்கங்களும் துன்பங்களும் வருகிற மாதிரி தெரிந்தாலும் சூழ்நிலை, சரியான அறிக்கை நாங்கள் செய்கிறதுனாலே நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போய் விடத்தக்கதாக இருக்கும் இந்த நாவு. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிட்டக்கூடியதா இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் பிழையாய் அறிக்கை பண்ணும் பொழுது பிசாசுடைய வல்லமையினாலே தீங்குகள் வரக்கூடியதா இருக்கிறது. ஒன்றும் அறிக்கை பண்ணாமல் இருக்கும் பொழுது நம்மை சூழ்நிலைகளுக்கு நம்மை ஒப்புவிக்கிறோம். Let anything come, come what may. ஏ இது ஒன்று நல்லாகட்டும்,
ஆண்டவரை சித்தம் பண்ணா நடக்கட்டும், இதுதான் ஆண்டவரை சித்தம் பண்ணா அது நடக்கட்டும். கால் உடைஞ்சு போச்சு பிள்ளைக்கு, ஆண்டவரை சித்தம். இன்னொரு பிள்ளைக்கு காய்ச்சல், அது ஆண்டவருக்கு என்ன சோதிக்கிறார் ஆண்டவர், ஆர் சொன்னது ஆண்டவர் சோதிக்கிறதண்டு, ஆண்டவர் காய்ச்சலை கொடுத்து சோதிக்கிறவரா, அவர்கிட்ட காய்ச்சல் வச்சிருக்கிறவங்கள அவர்கிட்ட இருக்குதா, அவர் காய்ச்சல் கொடுக்கணும்டா என்ன செய்கிறவர், கொடுப்பாரா காய்ச்சல, கொஞ்ச பிள்ளைக்கு நீ காய்ச்சல் கொடுப்பியா, இல்லை. டாக்டர் உங்களுக்கு யூ ஹாவ் அ டாட்டர் ஆர் யூ ஹாவ் அ சன், அவர்கள் ஏதாவது ஒரு பிளே செய்தால் யூ டேக் சம் ஜெர்ம்ஸ் அண்ட் புட் தேம் இன்சைட் எங்க இன்ஜெக்ஷன், ஒரு கொஞ்சம் எடுத்து போடுது, இல்லை. யூ வாண்ட் டு இட் இஸ் அ டாக்டர், யூ ஆர் கோயிங் டு டு தட். சோ ஹவ் கேன் காட் டு தட், ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் சாமியா, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம் கத்தருக்கு. யோபு சொன்னான் அவனுக்கு அந்த நேரம் அறிவு போதாது, அவனுக்கு அங்க இருந்த ஹொரிந்தியரும் ரோமரும் அவனுக்கு வேற புத்தகம் இருந்ததா, யோபு புத்தகம் தான் எல்லாவற்றுக்கும் மேலால முதலாக எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அங்க கட்டளைகளே ஒன்றுமே கிடையாது, அதுல ஒன்றும் அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு தெரியாது அங்க நடந்து கொண்டிருந்த காரியங்கள், பொக்கலங்கள் அதுகளை எல்லாம் கொண்டு அவன் பிசா அள்ளி போட்டான்னு சொல்லி அவனுக்கு தெரியல. யார் புக்கம் கொடுத்தது? அவன் சொன்ன ஆண்டவரு ஏன் போட்டு என்ன சோதிக்கிறேன், உங்களோட அம்பெல்லாம் என்ன மண்ட புள்ளிய உள்ளுக்கு தொலைஞ்சிட்டு போயிட்டு ஏன் போட்டு என்ன சோதிக்கிறீன் அவனுக்கு தெரியல. ரைட், இந்த காலத்திலே ஜனங்கள், ஏ தேவனுடைய ஜனமாகிய நாங்களும், நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் தான் காரணம், நாங்கள் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நாங்கள் தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. That is, they do not accept responsibility for the words that they utter. ஆனால் யோசிச்சுன்னா மத்தேயு 12:37 இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளிகள் என்று அவர் சொல்லுகிறார். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். யார் வார்த்தைகளினாலே? உன் வார்த்தைகளினாலே, your words. ஒன்றில் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், யார் வார்த்தையினால்? உன் வார்த்தையினால். அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய், யார் வார்த்தையினால்? உன் வார்த்தையினால். ஒன்றில் ஆசீர்வாதம் வந்து இறங்கும் உன்மேல், யார் வார்த்தையினால்? உன் வார்த்தையினால். அல்லது சாபம் வந்து இறங்கும், யாருடைய வார்த்தையினால்? உன்னுடைய வார்த்தையினால். நீ குற்றவாளியாவாய், நீ நெருப்பை அள்ளி தலையிலே கொட்டுவாய், உன்னாலே வந்த காரியம். ஏன் நாவினாலே தேவையற்ற தினமாய் பேசுறபடியா? மோசே நாவினாலே தடுமாறி பேசினான், விசுவாசிக்கிறீ செய்தது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டது. என் ஆசீர்வாதம் காணானுக்குள்ளே அவன் போகவில்லை, காணானுக்குள்ளே போகவில்லை. அவன் திரும்ப கேட்டான், ஆண்டவரே எனக்கு மன்னியுமப்பா, எனக்கு இந்த விஷயத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தை குறித்து இனிமேல் என்னோடு பேசாதே. பாருங்கள், ஆண்டவர் ஜெபத்தில் கேட்க அவர் சொல்லுற, இந்த காரியத்தை குறித்து இனிமேல் என்னோட பேசக்கூடாது. எவ்வரன் சில நேரங்கள்லாம் படித்தான், சில சில குற்றங்கள் மிக கஷ்டம், ஆனாலும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், நமக்காய் பரிந்து பேச புதிய ஏற்பாட்டில். இழந்து போன காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம், ஏன் நாம் அறிக்கை பண்ணினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து சகல அநியாயத்தையும் அவர் நீக்கி நம்மை சுத்தி அறிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய அறிக்கையின் ஆசாரியர், அறிக்கையின் ஆசாரியர், நீ பண்ணுகிற அறிக்கையின் ஆசாரியர். யோர் வேர்ட்ஸ்
will determine whether he's going to work for you or not. உன்னுடைய வார்த்தைகள் தான் தீர்மானம் எடுக்கும் அவர் உனக்காக அந்த ஊழியத்தை அங்கே செய்கிறோம் அல்லது பேசாமல் இருப்பதா. That is what is going to decide. Nothing else. வேற ஒன்றுமில்லை. Nothing else. Okay. ரோமர் 10 அதிகாரம் 10 வசனம் மறுபடியும் எடுப்போம். விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். The faith in the heart becomes fully effective only when it is confessed with the mouth. இன்னொரு காரியம் இதில் பார்க்கிறோம். இதயத்திலே விசுவாசிக்கப்படுகிறது, ஆனால் அந்த விசுவாசம் வல்லமையாய் கிரியை செய்ய வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். 2 Corinthians 4:13, விசுவாசித்தேன் ஆகையால் மௌனமாயிருந்தேன் பேசினேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். இதே காரியம் பிழையான காரியங்களுக்கும் வரும். என்ன? பிழையான ஒரு காரியத்தை நீ விசுவாசித்து அதை பேசினால் அது வந்து உனக்கு பலிக்கும். அவன் சொன்னபடியால் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. எனக்கு நேற்றே தெரியும், எனக்கு காய்ச்சல் எனக்கு வேற போதுன்னு சொல்லி நேற்றே எனக்கு தெரியும். நேற்றுக்கு நான் ஒரு நாள்கிட்ட சொன்னேனா இன்றைக்கு வந்தது. ஏன்? நீ விசுவாசித்தால் வரப்போகுதுன்னு சொல்லி அதை அறிக்கை பண்ணினாய். நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக அறிக்கை பண்ணப்படும். அவிசுவாசமும் அதே விதமாகத்தான். அவிசுவாசமான காரியங்களை உள்ளே நினைத்துக் கொண்டு அதை வாயினால் அறிக்கை பண்ணினால் அதனால் நாங்கள் பிடிபடுவோம். போத் ஆர் சேம். அதான் இயேசு சொன்னார், ஒன்றிலே நீ நீதிமானாவாய், ஒன்றில் குற்றவாளியாவாய். யாராலே? உன் வார்த்தைகளால், உன்னுடைய வார்த்தைகளால். ஆகையால் நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை அறிக்கை பண்ண வேண்டும். தேவன் சொன்ன வசனங்களை அறிக்கை பண்ண வேண்டும். நான் தோல்வி அடைவதில்லை, நான் வெட்கம் அடைவதில்லை, நான் நெருக்கம் அடைந்தாலும் ஒடுங்கி போகிறதில்லை, நான் துன்பப்படுத்தப்பட்டாலும் நான் கைவிடப்படுகிறதில்லை, நான் கலக்கம் அடைந்தாலும் மனமுடிவு அடைகிறதில்லை, நான் முன்னேறி செல்வேன், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், பிதா என்னை தெரிந்தெடுத்தார் இயேசுவின் மூலம், நான் வெற்றியின் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் அவரோடு சுதந்திரனாக இருக்கிறேன், தேவனோடு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரனாக இருக்கிறேன், பிதாவுக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் அவர், நான் அவருடைய பிள்ளை, என்னுடைய சரீரம் எனக்கு சொந்தமல்ல, நான் மரித்தேன், ஆனாலும் நான் அவருக்கு அவரோடு கூட சிலுவையில் அழைக்கப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், நானல்ல எனக்குள்ளே இயேசுவை பிழைத்திருக்கிறார், எனக்குள்ளே இயேசுவை ஜீவிக்கிறார், என்னுடைய ஜீவன், நான் மரித்தேன், என்னுடைய ஜீவன் அவரோடு கூட கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் அவருடைய நிழலையே தங்குவேன், 1000 பேர் என் பக்கத்திலும் 10,000 பேர் வலது பக்கத்தில் எழுந்தாலும் வாதி என் கூடாரத்தை அணுகாது, எந்த காரியம் என் கிட்டே வர முடியாது, ஏனென்றால் சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார், என் பாதங்கள் கல்லில் விடராதபடிக்கு. Hallelujah. As you go on and on and on speaking these words every day, ஒவ்வொரு நாளிலும் காலையில் எழுந்த உடனே சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆனால் சாத்தான் அதை எதிர்ப்பான், மறக்க பண்ணுவான், நீ அதை சொல்லாதபடிக்கு மறதி கொண்டு வருவான், அல்லது சொல்ல மனம் இல்லாமல் இருக்கும், சோர்வை ஏற்படுத்துவான், அல்லது சிசிக்கு இப்ப நீ சொல்லாத ஜெபம் பண்ணதுக்கு பிறகு சொல்லு அப்படின்னு சொல்லி பிறகு மறக்க பண்ணிடுவான், மறதி கொண்டு வருவான். நாம் பண்ணுகிற அறிக்கையின் ஆசாரியர், அறிக்கை இல்லையோ ஆசாரிய ஊழியம் இல்லை, அறிக்கை பிழையோ ஆசாரிய ஊழியம் இல்லை, சரியான அறிக்கையோ அங்கு ஆசாரிய ஊழியம் நடக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பண்ணுகிற அறிக்கையின் பிரதான ஆசாரியர் வெரி சிம்பிள். நாம் பண்ணுகிற அறிக்கையின் பிரதான ஆசாரியர். ஆல்ரைட், ரைட். நவ வி கோயிங் டு சீ எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனம். வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். இதோ அடிக்கடி தேவ ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கும் எனக்கும் என்ன கூறுகிறார், அவர் உன்னுடைய பிரதான ஆசாரியர். ஆசாரியன் எதற்காக அந்த பர்வதத்திற்குள்ளே நுழைகிறான்? பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களினுடைய பாவங்களுக்காய் பரிந்து பேச அவர்களுக்கு பதிலாக அவன் உள்ளே போகிறான் இல்லையா? எங்களுக்கு பதிலாக இயேசு மரித்தார், உனக்கு பதிலாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் நமக்காக. இப்பொழுது நமக்கு பதிலாக அங்கே அவர் அங்கே அந்த ஆசாரிய ஊழியத்தை நடப்பிக்கிறார். அதுதான் திரும்ப திரும்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் இயேசு என்கிற பிரதான ஆசாரியர் அவர் எங்கே போயிருக்கிறார்? பிதாவின் அண்டை போயிருக்கிறார், அந்த திரைக்கு பின்னாலே போயிருக்கிறார். திரை என்று சொல்லுவார்கள் என்றால்
பழைய பாட்டிலே அந்த திரை இருந்து கொண்டே இருந்தது, அதுக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகலாம், மற்றவர்கள் வர முடியாது.
அந்த திரைக்கு உள்ளே மற்றவர்கள் போக முடியாது. அது ஒருவர் இடத்துக்கு ஒருக்கா நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க, ஹோல்டிங் ஃபாஸ்ட் டு அவர் கன்ஃபெஷன், தொடர்ந்து அதை பிடித்துக் கொள்ள. சரி, உதாரணமாய் பாருங்கள், உனக்கு கொஞ்சம் பணம் தேவையாயிருக்கிறது, 2000 ரூபாய் என்று வைப்போம். அதுக்காக நீ விசுவாச ஜபம் அல்லது ஒருமனப்பட்ட ஜபம் செய்திருக்கிறாய், விளங்கிச்சுதான். அதன் பிறகு நீ அறிக்கை பண்ணுகிறாய், ஆண்டவரே நீ எனக்கு அது கொடுத்ததுக்காய் நன்றி, என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார், என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார், தேவன் எனக்கு அதை கொடுத்து விட்டான், அதுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணுகிறாய். இங்கு என்ன சொல்லப்படுகிற வார்த்தையிலே, நீ பண்ணின இந்த அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள், டோன்ட் லீவ் இட், அதை விட்டுவிடாதே, அதை உறுதியாய் பிடித்துக்கொள், அதை தொடர்ந்து செய்யண்டு என்று ஆண்டவர் கூறுகிறார். தொடர்ந்து செய். முதலாம் சாமுவேல் 17 அதிகாரம் 8 வசனத்திலே 17:8 முதலாம் சாமுவேல், பெலிஸ்தியனாகிய கோலியாத் இந்த வார்த்தைகளை தாவீதுக்கு கூறினான். அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக அவன் பல தூஷணங்களை பேசினான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன, நான் பெலிஸ்தன் அல்லவா, நீங்கள் சவுலின் சிறுவர்கள் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தமானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம், நான் அவனை ஜெயித்து அவனை கொல்லுவேன், ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேல சேனைகளை நிந்தித்து நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவரை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே வருவான். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பேசுவான். எங்க வாங்க பாப்போம், உங்களுக்கு ஏழு மணிச்சுன்னா கடவுள் 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 என்று சொல்றாங்க, என்ன வந்து முறியடிக்கும் பெரிய ஒரு ராட்சத மனுஷன்
கோலியாத். இந்த துஷண வார்த்தைகளை, இந்த சாப வார்த்தைகளை, கோபமுட்டு வார்த்தைகளை வந்து பேசுவான்.
ஒரு நாள் இப்படியாயிருக்கும் நேரத்திலே
அவன் பேசிய இந்த வார்த்தைகள் தாவீது அந்த பக்கமாக
தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வர வந்த பொழுது அவனுடைய காதுகளிலே இவைகள் விழுந்தன. முதலாம் சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது, நான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரசுக்களை காக்கிறவன் வசமாய் வச்சுவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுமாயிருக்கிறீர்களா என்று கேட்ட சேனைக்குள் ஓடி சேனைக்குள் பாய்ந்து அந்த போர்வீரர்கள் அதாவது இஸ்ரவேலின் போர்வீரர்களுக்குள்ளே அங்கு போகிறான். என்ன என்ன நடக்குதுன்னு பாக்குறது. தாவீது ஒரு சாதாரண இஸ் அ டீனேஜர், ஒரு வாலிப சகோதரன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இவனுடைய சகோதரர்கள் போர் இருக்கும் இடத்துல பலசியரோட போர் புரிய அங்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்குதான் இந்த பெரிதான இந்த கட்டம் இந்த 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 நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரோட்சதன் வந்து நின்று எல்லாரையும் பார்த்து கூச்சிட்டு அவளை பகுதி பண்ணி சிரிக்கிறாங்க. எங்க பெரிய பாப்பா, நீங்க எங்களுக்கு வந்து மோதுங்க பாப்போம், என்ன கொண்டா நாங்க உங்களுக்கு வேலைகாரன், நான் உங்களை யார் அவனை கொண்டேனா நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யணும் சொல்லி பகுதி பண்றான். சாப்பாடு கொடுக்க வந்த தாவீது உடனே அங்கு ஓடி போய் பார்க்கிறான். இந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெரஸ் வீரன் பெரஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தையே சொன்னான். அதை தாவீதே கேட்டான். அப்ப இவன் சொன்னது தாவீதுல காதல விழுந்து இருந்த அந்த மனுஷனை காணும் போதே மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள்.
பயங்கர ஒரு மனுஷன், சரியான ராட்சதன் மாதிரி.
அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலர் நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு ராஜா அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகுப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பிரச்சனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலஸ்தீன் ஏமாற்றம் என்று சொன்னார். இவனுக்கு சரியான விசுவாசம் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையில் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண வாலிப சகோதரன். நாங்கள் ஆடு மேய்க்க விட்டுட்டு ஒரு காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்போம் இல்லையா? எத்தனை ஆடு கொடுக்குது, எத்தனை மேலியுது என்று பார்த்து எதை விற்கலாம் எதை செய்யலாம் அப்படி இல்லையா? ஆனால் இவன் அநேகமான தேவனுடைய வார்த்தைகளை சங்கீதங்களை எல்லாம் இந்த மாதிரியான நேரங்களில் தான் எழுதினார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை. அவன் ஒரு மெய்ப்பன், அவனுக்கு தெரியும் அந்த ஆடுகளை தண்ணீரண்டையும் அவன் கொண்டு போக வேண்டும் என்று. இந்த விசுவாச வார்த்தைகளை பேசினான் தாவீது. ஓகே, நோக்கம் டு 42, 42 வசனம். பெலஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனியுடனும் வெரி ஹேண்ட்சம், நல்ல அழகான ஒரு மனுஷன் தாவீது, சிறு மேரி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். உனக்கு தெரியவனும் என்ன தேவர்கள் அன்று பாத்தீங்களா, பிசாசுகளை கொண்டு சாபம் போடுறான் இல்லையா? தாவீதை சபித்தான். இன்னும் அந்த பெலஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்படிதான் பிசாசு இவங்க விரட்டுகிறாரு. அந்த பெலஸ்தன் கோலியாத்தை பிசாசாந்தி கொள்ளு விரட்டுது. அதற்கு தாவீதே பெலஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேரகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூணுவத்தால் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
அன்சாரியான் அவன் பண்ணின அறிக்கையை விட்டானா? இல்லை. சொன்னான் இவன் ஆறிவன் என்று கேட்டான். தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு அங்கேயும் போய் அவனிடத்தில் கேட்டான், நீ யார்? தேவனுடைய ஜனங்களின் தேவனுடைய ராணுவத்தை நிந்திக்க நீ யார்? இன்றைக்கும் தலையை வெட்டுவேன். ஒரு வாலிப பிள்ளை அவன் நிற்கான், அங்க ஒரு பயமுண்டாடி ராட்சதன். சரியான அறிக்கை, தட் இஸ் ஹி வாஸ் ஹோல்டிங் ஃபாஸ்ட். அவன் பண்ணின அறிக்கையை உறுதியாக படித்துக் கொண்டான். அவன் அங்க போயிருச்சு, உடனே அடிச்சு போடுவீங்களா? எனக்கு கொஞ்சம் போட வேண்டியல்ல. அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். தொடக்கத்தில் சொன்ன ஒரு அறிக்கையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். நான் நேரம் வாஜி வழியிலே வந்துருவேன், திங்கள் செவ்வாய் புதன் ஆண்டவர் கொடுப்பார் வள்ளிக்கிழமை. இல்லை, காணல்ல பென்ஷனும் பிந்திருந்த முறை. உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் உறுதியாய் பற்றி, we must make the confession original. அதாவது முதல் பண்ணின அறிக்கையை தாவீது பண்ணினான் பாத்தீங்களா, 14:14. நாங்கள் பண்ணின அறிக்கையை, ஏற்கனவே சொன்ன அறிக்கையை பற்றி கொண்டிருப்போம். அதை செய்தான். அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்கல, எபிரேயர் புத்தகம் இருக்கல, நாங்க வாசிச்சு அறிகிறோம். ஹோல்டிங் ஃபாஸ்ட் டு தி கன்ஃபெஷன். எபிரேயர் 10:21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி ஆகிய மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், அதோ அதோ அறிக்கையோடு எப்பொழுதும் எது எந்த சொல் தொடர்பாய் வந்து கொண்டிருக்கிறது? மகா பெரிய ஆசாரியர் அறிக்கையோடும் அதோடும் வந்து கொண்டிருக்கிறது. வலது கை அறிக்கை என்றால் இடது கை ஆசாரியர் எதுவோ, அதாவது இட் இஸ் ஆல் தி டைம் கமிங் வித் கன்ஃபெஷன். அறிக்கையும் ஆசாரிய ஊழியமும் ஒன்றோடு ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அறிக்கை இல்லையோ ஆசாரிய ஊழியம் இல்லை, அறிக்கை போலயோ ஆசாரிய ஊழியம் நின்றுவிடும். சரியான அறிக்கை ஆசாரி ஊழியம் அங்கே இயேசு தொடர்ந்து செய்வார். விளங்கினதா? நமக்கு ஆசாரியர் இருக்கிறபடியால் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு ஏன் எல்லாம் நமக்குரியது அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், நம்முடைய நம்பிக்கை தேவவசனம், நம்முடைய நம்பிக்கை தேவ நம்பிக்கை எங்கே வருகிறது? தேவவசனத்திலே. அதை அறிக்கையிடுகிறதில், இதோ 21 ஆசாரியர் நமக்கு உண்டு எழுதுவதற்கு பின்பு ஆவியானவர் எதை குறித்து பேசுகிறார்? அறிக்கையை குறித்து பேசுகிறார். ஆசாரிய ஊழியம் அறிக்கை, நாம் பண்ண வேண்டியது அறிக்கை, இயேசு செய்வது ஆசாரிய ஊழியம். அதாவது நமக்காய் பிதாவனண்டை பரிந்து பேசுவது. இது விளங்கினதா? எஸ். நாம் அறிக்கையிடு, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசையில்லாமல் உறுதியா இருக்கக்கூடவும், ஏற்கனவே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கூடவும் என்பதை பார்த்தோம். இங்கே என்ன பார்க்கிறோம்? அசைவில்லாமல், அசைவில்லாமல், அதாவது மாற்றக்கூடாது, மாற்றக்கூடாது, அசைவில்லாமல். பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லக்கிடவன், கொஞ்சம் பரவாயில்ல, பலவான் பலவான், பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லக்கிடவன் என்று பாட்டு படித்தேன். ரோட்ல கேட்டோம், எப்படி சிஸ்டர் உங்களுக்கு உங்களோட சரீரம் இப்ப அப்படி இருக்கு? பரவாயில்லை, இங்கு படித்தாய் பலவான் என்று சொல்ல கடவன் என்று. அங்கே சொன்ன பலவீனம் தன்னை பரவாயில்லை என்று சொல்ல கடவன், பரவாயில்லை. How are you, brother? How is life? Well, not bad. Not so bad. Why don't you say it's good? கொஞ்சம் பிழை இல்லை. சரி, கொஞ்சம் பிழை இல்லாட்டி அதனுடைய அர்த்தம் என்ன? சரி என்றது தானே? சரி என்று சொல்ல என்ன கலர் இது? இது அது சிவப்பில்லை. அது எப்ப சரியானது சொல்ல? மஞ்சள் என்று நம்பிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் பெற்றுக்கொள்ளும். So here we see without wavering. அங்காலை மிங்காலை மாடாமல் மாற்றாமல் பண்ணினாருக்கே செய்ய கடவும் என்று ஆவியானவர் மறுபடியும் இந்த இடத்துல கூறுகிறது. ஓகே ரைட். சில சில வித்தியாசமான சூழ்நிலைகள் மாறி நாம் பண்ணின அறிக்கையை பிழையாய் பண்ணுவதற்கு பிசாசு நம்மை தூண்டுவான், சூழ்நிலைகளை மாற்றி காண்பிப்பான்.
பாத்தியா இப்படி நடக்க போதோ நினைச்சிருந்த மாதிரி இல்ல, இப்போதைக்கு அது வராது, கொஞ்சம் காலம் போக வேண்டும்.
அப்படி என்று சில காரியம் மனதிலே போட்டு சூழ்நிலைகளை மாற்றி நாம் பண்ணின அறிக்கையை விடம்படிக்கவும் செய்வான். அதுதான் அவன் பண்ணுகிற காரியம்.
என்ன கெடுக்கிறான்? நாம் பண்ணுகிற அறிக்கை. He wants to overthrow that. He wants to overthrow that. What is that? The confession.
கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு அறிக்கை பண்ணுகிற ஒரு ஜீவியம். நாம் ஆரம்பத்தில் பண்ணின அறிக்கையை
பின்னே போகட்டு நீந்தேன்
கடைசி மட்டும் பண்ணு.
அம்மாவுக்கு இப்ப வீட்டு பேமி இல்ல பிரதா, நான் இங்க வாடு. அது அண்ணா இப்ப கிழமை நான் கிழவாடல அவன் ஓடி ஓடி அங்க போறான். அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையும் இல்ல.
இயேசுவின் பின்னே போகட்டு
பண்ணின அறிக்கை என்ன? ஏன் இங்க வந்து குந்தி தொங்கி தொங்கி பாடுறாய்?
கேக்குதா சட்டம் உங்களுக்கு? சும்மா சாப்பிட்டுறது அதுல இந்தி மிக்க. அப்ப இனி என்ன செய்யறது?
ஆயிரம் கைய முடிய காட்டுற மாதிரி
ரைட். ஆரம்பத்திலே பண்ணின அறிக்கை விட்டுவிடாதீர்கள். ஓஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த கன்ஃபெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் சே பரவாயில்லை. யூ டோன்ட் கெட் தட் வேர்ட் பரவாயில்லை இந்த பைபிள்.
பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன்.
Praise the Lord. Right. Now, let's turn to chapter 6. ஆறாம் அதிகாரம் எபிரேயர். Oh, you find a lot of confession in chapter 6. அப்பட்டு தொடக்கம் 20 வரை. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி எது முன்வைக்கப்பட்டிருக்கிறது? மாலைகளையின் சோறுமா? எது?
தேவனுடைய வசனம் வாக்குத்தத்தங்கள்.
நான் போய் உட்கார்ந்த பாயில உனக்கு நமக்கு முன்வைக்கப்பட்ட
நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்து ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். தமது வசனத்தினாலும் தம்மிலும் அவர் ஆணையிட்டார். ஏறுதுராஜா மனுஷன் ஆணையிட்டு கொடுத்துட்டான் ஆணைய. ஆம், யோவானின் தலையை வெட்டி கொடுக்கும்படிக்கு அவன் கொடுத்தான். அப்ப தேவன் கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? நீ எந்த தலையை அகக்கப்படா இல்லையே,
கொடுப்பாரா?
ஆம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும்.
sure and steadfast. It is sure.
நிலையும் உறுதியும். நாளைக்கு விடியுமா? மூன்று பேர் சொல்லிடும். சிலருக்கு இன்னும் விடியல போல. ஓ அமெரிக்கா,
they are fast asleep through the night.
நாளைக்கு விடியுமா?
அது நிலையும் உறுதியுமா இருக்கிறது. நிலையும் உறுதியுமாயிருக்கிறது.
அதை விட தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உறுதியாம். ஹல்லேலூயா. இவர் நிலையும் உறுதியுமாய் திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கு. திரைக்குள்ளாய் போகிறது எது?
நீ பண்ணுகிற அறிக்கை.
திரைக்குள்ளாய் யார் பிரவேசித்தார்?
இயேசு.
பிரதான ஆசாரியர் பிரவேசித்தார். எதற்கு? அவருக்கு அங்க என்ன கேட்க போகுது? நான் பண்ணுகிற அறிக்கை அவர் என்ன சொல்லுகிறார்? நீ சொன்னபடியே நான் செய்வேன், என் காதலர்கள் சொன்னபடியே நான் செய்வேன், சொன்னபடியே நான் செய்வேன். ஆனால் அவர் சொன்னார், இருக்கும் போது ஆராய்ந்து பார்த்தோம், உண்மையாய் பற்றிக் கொண்டிருங்கள், முதல் பணியின் அறிக்கையை அசைவில்லாமல் இருங்கள், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வார மாதிரி இல்லையே, அசைவில்லாமல் இருங்கள். இன்னும் காணலையே பிறகு அப்ப சொல்லிட்டே இருக்கவா? 4000 வருஷம் பிதாவும் சொல்லிட்டே இருந்தாரு, இயேசு வாரார் 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 இல்லையா? ஏசியா சொன்னான் வாரார் வாரார், எருமையா சொன்னான் வாரார் வாரார், நீகா சொன்னான் வாரார் வாரார், சகரியா சொன்னான் வாரார் வாரார் இல்லையா? ராஜாக்கள், நாளாகமம், சங்கீதங்கள், எல்லா புத்தகங்களையும் வாசிச்சு பாருங்கள். வாரார் 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 மத்தையு வந்தார். ஹல்லேலூயா. அறிக்கை தேவசனத்தின்படி செய்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் நமக்காய் அங்கு செய்யப்படும். அறிக்கையின் பிரதான ஆசாரியர் தாவீது சரியான அறிக்கையை செய்தார், ஜோசுவா காலேப் சரியான அறிக்கையை செய்தார்கள், ஆபிரகாம் சரியான அறிக்கையை செய்தான். கத்தர் பார்த்துக் கொள்ளுவார், கத்தர் சொன்னபடி செய்வர். இவர்கள் சரியான அறிக்கையை செய்தார்கள், தேவன் அவர்களுக்கு கிரியை செய்தார். பிழையான அறிக்கை செய்தால் வேத வாக்கியத்துக்கு முரண்பாடாக பிசாசுடைய வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த டீமன்ஸ் அசுத்தாவிகள் நாங்கள் பண்ணின பிழையான அறிக்கையை நம்முடைய வாழ்விலே நடத்தி வைக்கும். You will see to it that it happens what we confessed. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் அங்கு போக முடியாது, எங்களால் முடியாது, நாங்கள் சின்ன ஆக்களாக இருக்கிறோம், அவர்கள் ஆட்சியர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் அங்கே செத்து போனால் நல்லது, நாங்கள் எகிப்திலே செத்து போனால் நல்லது. பிசாசு பயத்தை கொடுத்து அந்த 10 பேர் மூலமாய் வந்து பழையான வார்த்தைகளை கூறி ஜனங்களை திக்குப்பு காண பண்ணி பழையான அறிக்கை பண்ண வைத்தது. பழையான அறிக்கை பண்ணினதும் வேறு வாக்கியங்களுக்கு முரண்பாடாக சுத்தாவிய பிசாசு அவர்கள் சொன்னதை நிறைவேற்றி வைத்தது. அவர்கள் செத்தார்கள். எங்களுக்கும் அதே காரியம்தான். அறிக்கை பண்ணாமல் இருந்தால் நல்லதோ கெட்டதோ நமக்கு என்ன நடக்கும்? நம்மை சூழ்நிலைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். I was just thinking about this suddenly. I came in the morning here. The Holy Spirit reminded me, what about those children? He said, as I came here this morning, what about those children? And the பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பிழைகள், அவர்கள் சரியும் அறிக்கப்படவில்லை, பிழையும் அறிக்கப்படவில்லை. ஆனபடியினாலே பெற்றாரோடு சேர்ந்து 40 வருஷம் சுத்தினார்கள், தங்களை சூழ்நிலைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். சூழ்நிலைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். They never confess the right thing. They never confessed the wrong thing. So, they just sold themselves to the circumstances. Where did it come? Agiyal, Naam, Sariyana Kariyati Arikya Paninal, Yesu, Engelikar Asari Uriyate Seivar, Engelikar Parindu Pesuvar, Paliyana Arikya Vedatik Maharaka Nangat Seidar, சாத்தான் அதை நடத்தி வைப்பான். அவருடைய தூதர்கள் அசுத்தாவிகள் ஒன்றும் அறிக்கை பண்ணாமல் பயம் அங்கு மூடி அமுசலக்கியலாயிருந்தால் நம்மை சூழ்நிலைகளுக்கு நம்மை ஒப்புவிப்போம். மற்றவர்களுக்கு நடக்கிறது, நமக்கும் நடக்கும். இங்காரி 118 சங்கீதம் 17 வசனம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I will proclaim. Is that what it says? English? Yeah? Yes. What does it say in your translation? I will proclaim? Declare, that's right. You know, the actual translation is of that word declare, I'll shout out the things God has done. Now, Kattu said, Kaayingli, Velathu Satchamai Naan Kooruvaen. Pisasu Sira Valigalile Nam Vandhu Nerukkum Pozhudhu, Brother and sister, let me tell you, we got to shout loud the promises of God. Got to shout loud. நல்ல உறவுக்கு சத்தமாய் அந்த வாக்கு சத்தங்களை உன் சொந்தமாக்கி வாயா சொல்லவனும். இனி சத்தமா சொல்லா, சரி வாய மூடு, பிசாசும் தலைமையில் வரட்டும். So that is what this brother did when the devil spoke to Kenneth Hagin, brother Kenneth Hagin. He spoke loud. I'm not going to die. How you say? அப்படி உரத்த சத்தமாய் நாங்கள் சில சமயங்களிலே சொல்ல வேண்டியவர்களா
இருக்கோம்.
சத்தமாய் இதெல்லாமும் சிறிய நுட்பமான வழிகளாக இருக்கிறது. தேவனுடைய வழிகள் தேவ வசனம் வாயினாலே சில நேரத்தில் ஓடி டெஸ்ட் காம் பிளாக் ஸ்மித் ஆயிடணும் சுற்றியதை கொல்லன் சில நேரத்தில் இப்படி அடிக்கலாம் சில நேரத்தில் நல்ல ஓங்கியோட அடி இல்லையா அந்த நேரமும் இருக்கிறது. So you got to speak loud. You said something that was shut up in Jesus' name. Shut up. You got to shout. அதை செய்யத்தான் வேணும். நீங்கள் அதை செய்ய வேணும். ஏனென்றால் அதை எதிர்த்து அதை முறியடிக்கும் படிக்கு. So when he started shouting louder and louder, I'm going to leave for the next 10 years, 15 years, 20 years. Faith came. விசுவாசம் வந்தது. அதுதான் அந்த சொல்லினுடைய இது. விவரிப்பேன் என்று கலவா. Shout out loud. Hear me, devil? Not you, the devil. Hardly come out of your righteous glory, put the potato grain. Hallelujah. And the Papa Sulipama Satama, Agaba Senator, Solomon. இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். மாணவர் மாமிசமாகினார். அவர் 9000 வருஷம் சொன்னாரே ஓமுற நான் இப்ப நீ 4 இல்லாம சொல்லின்னு. அப்ப நான் என்ன 4000 வருஷம்? அப்படி இல்லை, அப்படி அவர் சொல்லவும் இல்லை. But you continue saying that. ஆனால் விசுவாசத்தில் இருந்து அதை பேச வேண்டும். ஏ நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும். விடுதலை எப்பொழுது வரப்போறது? அறிக்கை பண்ணும் பொழுது. விசுவாசத்தினாலே அந்த அறிக்கை வரட்டும். அந்த வேளையிலே தேவன் அதை நடத்தி வைப்பார். அப்ப பண்டிகர் அறிக்கை இந்த இடத்திலும் ஆசாரிய ஊழியத்தை குறித்து குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹை பிரைஸ் இதே காரியத்தை அந்த நம்பிக்கை என்று எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம் கூறுகிறது இல்லையா. அந்த நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிறது. அதாவது தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். ஆகையால் நாங்கள் பண்ணுகிற நம்பி அந்த அறிக்கை தேவனுடைய வசனத்தோடு ஒத்ததாக இருக்க வேண்டும். நாங்கள் சரியான தேவனுடைய வசனத்தை அறிக்கை பண்ணினால் விசுவாசித்து நம்முடைய பிரதான ஆசாரியர் ஊழியத்தை நடத்துவார். பழையான அறிக்கை தேவனுடைய வசனத்துக்கு மாறாக இருக்கிறதை செய்தால் பிசாசு அது காரியத்தை செய்து வைப்பான். பழையான அந்த காரியத்தை அறிக்கை பண்ணாமல் இருந்தால் ஒன்றுமே நம்மை எதற்கு ஒப்புவிப்போம்? சூழ்நிலைகளுக்கு நம்மை ஒப்புவிப்போம் இல்லையா? ஆம். ஆகையால் அறிக்கையும் இயேசுவினுடைய ஆசாரிய ஊழியமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. அதுதான் எபிரேயர் புத்தகத்திலே அடிக்கடி நாங்கள் வாசிக்கிறோம். வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள், தெரிந்தோ தெரியாமலோ புசிப்பார்கள். நான் இருக்க மாட்டேன். 40 வயதோட ஒழிச்சு போட்டு எல்லாம் விட்டுறணும், 40 வயதோட ஒழிச்சு போட்டு எல்லாம் ஹாயா இருந்துடணும். ஆல் க்ளோஸ். அண்மையிலே நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு தெரியாது என்ன மாத்தி பேசுகிறார். ஆகையால் தேவ வசனத்தை பேசுவோம், தேவ வசனத்தை உச்சரிப்போம், தேவ வசனத்தை தொடர்ந்து பேசுவோம். பண்ணினாலே முதலில் விசுவாசம், அதன் பிறகு கண்கள் காணுது. நாம் தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். இவ்வளவும் விளங்கிட்டுதா? ஹல்லேலூயா.